अनन्तो हुतभोक्ता सुखदो नैकजोग्रजः अनिर्विण्णः सदा महर्षि लोकाधिष्ठानमद्भुतः 108th ஸ்லோகம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில். இதற்கு முன்னால ரவிர் விரோச்சன சூரிய சவிதா ரவிரோச்சனா அப்படின்னு பிரகாசகரமான சூரிய தேவதாக்கமான சில நாமாக்கள் பகவானை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான நாமாக்களை பார்த்தோம். விஷ்ணு சாஸ்திரநாமங்கிறது ரொம்ப முக்கியமான கிரந்தம். இதில் எல்லோரும் தினந்தோறும் அனுசந்தானம் பண்ண வேண்டியதான ஒரு பாகம் இது. ஏன்னா எந்த பாபங்களுக்கு வேதங்களில் பிராயச்சித்தம் சொல்லலையோ அப்படிப்பட்டதான பாபங்கள் உட்பட போகக்கூடியதான பிராயச்சித்தம் இது. சில பாபங்களுக்குத்தான் பிராயச்சித்தம் சொல்லியிருக்கு, மற்ற பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் சொல்லலை. அந்த பாபங்கள்லாம் போகணுமேயானால் அதுக்கு ஒரே வழி பகவன் நாமானுஸ்மரணம். அந்த நாமானுஸ்மரணத்தை பீஷ்மாச்சாரியர் பிரபஞ்சத்துக்கு தர்மராஜாவுடைய வியாஜமாக கொடுத்துருக்கார். தர்மபுத்திரர் அத்தனையும் இத்தனை நாளும் தர்மத்தை கைவிடாமல் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்து இருந்த போதிலும் மனசுக்கு நிம்மதி இல்லேன்னு ஒரு சந்தர்ப்பத்தில் பீஷ்மாச்சாரியரை பகவானை கேட்கும் பொழுது, பகவான் நான் சொல்றதை விட இதை அனுபவித்த ஒரு மகான் சர்வதா சர்வகாலமும் அந்த தர்மத்திலேயே இருந்து கொண்டு அனுபவித்ததான மகான் இடத்துல நான் அழைச்சின்னு போறேன்னு சொல்லி அந்த பீஷ்மாச்சாரியர் அவர்கிட்ட போகும் பொழுது அவர் தர்மபுத்திரருடைய கேள்விகளில் கிமே கம் தெய்வதம் லோகே கிம் பாப்யே கம் பராயணம் அப்படின்னு, கிமே கம் தெய்வதம் லோகே, அந்த ஒரே தெய்வம் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, இருக்கக்கூடியதான ஒன்னாத்தான் இருக்க, ஆனா அது பல கோணங்கள்ல பல விதமா காணப்படுறது. ஏன்னா அந்த ஒரு பதார்த்தமானது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஒரு பதார்த்தம். காத்து மாதிரி இருக்கு, ஆகாசம் மாதிரி இருக்குன்னா நாம் எப்படி தியானம் பண்ணுவோம்? நம்ம மனசு சூட்சமான பதார்த்தங்களை அறியக்கூடியதான திறமையில் இல்லையே. அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? ஆரோபிதமான சில குணங்கள் அதில் மேலே ஏற்றி வச்சு இப்படி இருக்கு நினைங்கோன்னு சொல்லணும். ஆகையால் தான் ஒவ்வொரு நாமாவலையும் அவருடைய குணங்களை சொல்றது. ஆகையால் இந்த நாமாக்கள் எல்லாமே கவுனமான நாமாக்கள், ஒரு குணத்தோட சேர்ந்ததான நாமா. வெறும் தங்கத்தை உங்களால் பார்க்க முடியுமோ? முடியாது. தங்க செங்கிலியாகவும் தங்க வளையாகவும் தங்க தோடாகவும் தங்க கிரீட்டமாக தான் பார்க்கிறதே தவிர வெறும் தங்கத்தை யாராலையும் பார்க்க முடியாது. அதே போலே பிரபு ஹிரண்ய ரூபமாக இருக்கிறவர், அவரை நீங்க தனியாக பார்க்க முடியாது. அந்த மாயையோட சேர்ந்து அந்த குணங்களோட சேர்ந்து அந்த ஸ்வரூபத்தை தான் பார்க்க முடியும். ஆகையால் ஒவ்வொரு குணமாக பார்த்துட்டு சொல்லிட்டு வரார். அதில் ரவிலோச்சனா வரைக்கும் பார்த்தோம். சூரியனே பகவானுக்கு ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு. இப்போ சூரியனையும் சந்திரனையும் கண்களாக இடவேறுனா 7-14 கோணங்களையும் பிரகாசிக்கக்கூடியதான சூரியன் கண்ணுன்னு அந்த சூரியனை கண்ணாக உடையவர் எப்படி இருக்கணும்? இப்படியும் நம்ம பார்க்கணுமே தவிர இன்னமா இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. அந்த ஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சம் என்னது என்று யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் நம்ம ஊகிச்சுக்கணும், இப்படி இருக்குமேயானால் அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு அவருடைய சுபாவம் அவ்வளவு இருக்குன்னு தியானம் பண்ணணும். அப்படி பார்த்த பிறகு அடுத்ததாக நாமாக்கள் அனந்தோகுதோக்தா சுகதோதைகதோக்ரஜா. இந்த நாமாக்கள் இது ஒரு செட். பின்னால் வரக்கூடிய அனிர்விண்ண சதா மனுஷி லோகாதிஷ்டான அத்புதா அப்படிங்கிறது அவருடைய அற்புதமான ஒரு நிலையை சொல்றது. இந்த நிலையானது இப்ப நம்ம இருக்கக்கூடிய நாமாக்கள் அவர் சரூபமாகவும் ரூபம் இல்லாமலும் சகுணமாகவும் இந்த குணம் இல்லாமலும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சேர்த்து சேர்த்து சொல்றது. இப்ப முதல்ல அவருடைய ஸ்வரூபம் அனந்தஹா அப்படின்னு. அனந்தகான ஸ்வரூபம் என்ன பார்ப்போம்? அந்தம் இல்லாதவர், முடிவற்றவர். அந்தம் என்றால் முடிவு, அவருக்கு முடிவில்லை. முடிவில்லைன்னு சொன்னா ஏன் முடிவில்லைன்னு தெரிய வேண்டாமா? பிறவியில் முடிவில்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் அது பாவ பதார்த்தமா இருக்கவையானால், எந்த பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் பாவ பதார்த்தமா இருந்தால் அது பிறந்தாதான் அழியும். பிறவி இல்லைன்னா அதுக்கு அழிவில்லை. பிறவி இல்லாம அழியறது ஒன்று இருக்க, அது என்னது? பிராகபாவம்னு பேர். பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு பொருளை இல்லை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இல்லாமையானது பொருள் பிறந்ததுமே போயிடும். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அது இருந்துட்டே இருக்கு. ஆகையால் இந்த பிராகபாவம்ங்கிறது அபாவத்தை தவிர பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் எது இருந்தாலும் ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச, பிறந்தால் அழிவுண்டு. எங்க பரமாத்மாவுக்கு நஜாயதே மிரியதேவா கதாச்சிது, அவர் பிறவியும் இல்லை அழிவும் இல்லை, எப்பொழுதும் ஏகரூபமாக இருக்கார். ஆகையால் அவருக்கு காலத்தினால ஒரு வரம்பு இல்லை, இத்தனை நாள் தான் இருப்பார் அப்படிங்கிற வரம்பு இல்லை. எப்ப ஆரம்பித்தார் அதுவும் தெரியாது. இந்த காலம்ங்கிற ஒரு கான்செப்ட் நாம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த காலத்தை உண்டு பண்ணினதே அவர் தான். அப்படிப்பட்டதான் அந்த பிரபு என்ன பண்ணின, உலகத்துல ஜனங்களுக்கு டைம்னு ஒண்ணு வேணும், ஏதா எந்த ஒரு செயல் பண்ணணுமே, ஏன்னா அந்த செயல் ஒரு காலத்துல அல்லவா பண்ணணும். ஆகையால் அந்த காலத்தை தயார் பண்றதுக்காக காலத்துக்கு அதிபதியாக சூரியனை தயார் பண்ணின. சூரியன் முதல்லையே தயார் பண்ணிவிடல, இரண்டு கர்ப்பரை தயார் பண்ணி, அதற்கு பிறகு விராட்டை தயார் பண்ணி, அதுக்கப்புறம் சூரியாதிகளை தயார் பண்றார். அந்த சூரியனை தயார் பண்ணி சூரியனை அவாந்தரத்தில் வச்சு விட்டார், இடவழியில. ஒரு பொருளானது இடவழியில இருக்கணுமே, அது சுத்தி கொண்டு இருந்தா தான் அங்கே இருக்கும், இல்லைன்னா பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியினால் இழுக்கப்படும். அப்ப எப்படி இருக்கு, அது சுத்திண்டே இருக்கணும். ஆகையால் அண்ணிலிருந்து சூரியன் சுத்த தொடங்க, அது என்ன ஆயிடுது, பூமி சுத்த தொடங்க, விவகாரம் எடுத்து பூமியே சூரியனுக்கு முன்னால் சுத்தம், எங்கே முன்னால் இருந்தோ அந்த பகுதி பகலாகவும் பின்னால் இருக்கக்கூடியதான பகுதி ராத்திரியாகவும், இப்படி தினம் ஆச்சு, தினம் வாரம், அதுக்கப்புறம் பட்சம், அங்கேருந்து ஆரம்பித்து மாதம் ருத்து அயனம் வருஷம் வரைக்கும் அழிச்சுன்னு போயிட்டோம். அதே வழியே அந்த தினமும் ரொம்ப குறைச்சிருந்து வந்து ஒரு நாள் முழுக்க கட்டமாக இருக்கிறதான்னு 24 மணி நேரமாகவும் 60 நிமிடங்களாகவும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 60 செகண்டாகவும் இப்படி நம்ம குறைச்சுட்டே வந்தோம். இப்படி இந்த காலமானது எந்த ஒரு செகண்டில் இருக்கிறதோ அது வர்த்தமான காலம், அதுக்கு முன்னால் இருக்கிற காலங்கள்லாம் நிகழ்காலம், அதுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் வர்த்தமான வரக்கூடியதான காலம். இப்படி மூணாக பிரித்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் காலத்தை பற்றி. இந்த காலம்னு சொன்னேனியானால் ஒரு காலத்துலேயும் பரமாத்மாவுக்கு பிறவி இல்லை, ஒரு காலத்துலேயும் பரமாத்மாவுக்கு அழிவு இல்லை, அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கடந்தவர். காலத்தை கடந்தவர்னா காலம் அவருக்கு கீழே இருக்கே தவிர அவர் காலத்துக்கு கட்டப்படலை. நாம் எல்லோரும் காலத்துக்கு கட்டப்பட்டிருக்கோம். இந்த காலத்தில் பிறந்திருக்கார், இந்த காலத்தில் போகிறா, இப்படித்தான் இருக்கும். ஆனால் அவருக்கு பிறவியும் இல்லை அழிவும் இல்லை, எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் விடாமல் இருக்கார். ஸோ இது ஒரு காலத்தை பற்றி மட்டும்தான் சொன்னேன். இப்போ அதோட மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கேன் இப்பொழுது, மயிலாப்பூரில் இருப்பேன், ஒரு மணி நேரம் ஆனப்புறம் எங்கே பண்ணுறேன், உங்கள் ஆற்றுக்கு போகிறேன், இங்கே ஒரு காலத்தில் இருக்க இன்னொரு காலத்தில் இன்னொரு இடத்துல இருப்பேன், எல்லா தேசத்துலேயும் எல்லா காலத்திலும் தங்களால் இருக்க முடியுமோ? முடியாது, யாராலையும் இருக்க முடியாது. அப்போ என்ன, ஒரு காலத்தில் ஒருவர் ஒரு இடத்துல இருக்கார், அவரே இன்னொரு காலத்தில் இன்னொரு இடத்துல இருப்பார். ஏன் சுவாமின்னார், அவர் சலிக்கக்கூடியதான வஸ்து, டேபிளை இருக்கிற இடத்துல அப்படியே போட்டு வைக்கிறதுக்கு இல்லையே, மனுஷனாச்சு ஒரு சைத்தன்யமான ஸ்வரூபமாச்சு, அது என்ன அப்படியே நகர்ந்து இங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும். அது இப்போ என்னாச்சுன்னு, காலமே மத்ராஸில் இருக்கார், மத்தியானம் ஜப்பானில் இருக்கார், சாயங்காலம் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அவ்வளோ வேகமாக ஜனங்கள் போயிட்டே இருக்கா, பிறந்தது ஒரு இடத்துல, இருந்தது ஒரு இடத்துல, போகிறது ஒரு இடத்துல, உத்தியோகம் ஒரு இடத்துல, இப்படி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் ஒரு காலத்திலேயே ஒருவரே பல இடத்துல இருக்கிறது இல்லை, இருக்க முடியாது. இங்கே இருந்தேனால் அங்கே இல்லையேன்னு அர்த்தம், மயிலாப்பூரில் இருக்கேன்னா மாம்பழத்தில் இல்லையேன்னு அர்த்தம், மாமரத்தில் இருக்கிறதுனா கே கே நகரில் இல்லைன்னு அர்த்தம், ஏன்னா ஓரிடத்துல தான் இருக்க முடியுமே தவிர இன்னொரு இடத்துல இல்லை. ஆனால் எங்கள் பரமாத்மா எங்கே இருக்கார்னார், ஒரே சமயத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார் சார், எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் இருப்பார். அது எப்படி சார் முடியும்? அதான் வியாபிச்சு நிற்கிறார். இப்போ அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் நமக்கு என்ன தெரியும், ஆகாசம் இருக்க, ஆகாசமானது மத்ராஸ்லையும் இருக்க, டெல்லிக்கு போனேன்னா அங்கேயும் அங்கே ஆகாசம் இருக்கு, மேலே பார்த்தாலும் வானம் இருக்கா இல்லையா, இருக்கு. அதேபோல் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்கா இல்லையா, இருக்கு. இது அதை விட வேற ஒன்னான்னு கேட்டோம். நீங்களா உங்களுக்கு மேலே இருக்கிறது உங்கள் ஆகாசம்னு சொல்லலாமே தவிர, வசதா எல்லா ஆகாசமும் ஒன்று தான். அப்போ என்ன சொன்னார், ஒரே ஆகாசம் எங்கும் எப்படி எல்லா சமயத்திலையும் இருக்கிற மாதிரி எங்கள் பரமாத்மா ஆகாசத்தை விட சூட்சமாக இருக்கிறவர் எங்கேயும் வியாபித்திருக்கார். ஆகையால் அவர் எப்படி இருக்கார், சர்வ வியாபகமாக இருக்கார். ஆகையால் தேசத்தினால் அவருக்கு அளவில்லை, ஓரிடத்துல இருப்பார் ஓரிடத்துல இல்லை என்று இல்லை, எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் எங்கும் இருப்பார். ஸோ எப்பொழுதும் எங்கும் என்று நான் சொன்னேன்னால் காலத்தினுடைய வரம்பில்லைன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் இருக்கார்னு சொன்னேன்னா தேசத்தினால ஒரு வரம்பில்லை, அவர் வந்து அவர் இங்கே சேர்ந்தவர், இந்த ஊருக்கு சேர்ந்தவர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கார். இந்த ரெண்டு தான் நம்ம சொன்னோம், எல்லா பொருளுக்கும் என்ன, கால பரிச்சேதம் இல்லை, தேச பரிச்சேதம் இல்லை, அவ்வளோத்தானா? இல்லை சார், அவருக்கு வஸ்து பரிச்சேதம்னு ஒன்று கூட இல்லை. இப்போ புஸ்தகம்னு இங்கேருந்து இங்கே வரைக்கும் சொன்னேன், அதுக்கு மேலே இருந்தால் இதுக்கு புஸ்தகம் இல்லை, இதுக்கு மேலே இங்கே போச்சுன்னா இந்த டேபிள் இல்லை. அப்போ என்னாச்சு, இந்த டேபிளுங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் தான் வரலாம், அதுக்கு மேலே இருந்ததுன்னா டேபிள் இல்லை. எங்கள் பரமாத்மா அப்படி சொல்ல முடியாது, நீங்கள் எல்லா பொருள்லையும் பரமாத்மா இருக்கார், அது எப்படி சார் இருக்க முடியும், எல்லாத்திலையும் ஒருவரை எப்படி இருக்க முடியும், இருக்காரே எங்க இருக்கார். ஏன்னா நீங்க சொல்லுங்க, முதல்ல யுக்தியை சொல்றேன், மண்ணால செய்யப்பட்டதான பொருள்கள் பல்லா இருக்கு, மூடி இருக்கு, குடம் இருக்கு, இவைகள்லாம் எல்லாத்திலையும் மண் இருக்கா இல்லையா? மண்ணால செய்யக்கூடியதான் செய்யப்பட்டதான உருப்படிகளில் எல்லாவற்றிலையும் மண் எப்படி இருக்கோ அதே போல காரணமானது எல்லா காரியத்திலையும் இருக்கு. அதனால செய்யப்பட்டதான காரியங்கள் எல்லாத்துலேயும் அந்த காரணம் இருக்கோ இல்லையோ சந்தேகமே இல்லை இருக்க. ஆனால் இந்த உலகத்தை எதனால் பண்ணினார்னார், பரமாத்மா தான் பண்ணார், அவர் தான் பண்ணினார், தன்னிடத்திலிருந்து பண்ணினார். ஆகையால் அவர் பண்ணினதான இந்த உலகத்தில் தான் பூர்ணமாக இருக்கார். மண் எப்படி தன்னுடைய காரியங்களில் எப்படி இருக்கோ, நூலானது எப்படி வேட்டையிலையும் மேலே மேல் தொண்டுலையும் இதுலையும் எப்படி இருக்கோ அதே போலயே அந்த பரமாத்மா எல்லா காரியத்திலையும் இருக்கார். அவர் அவர் செய்யாததான காரியம் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்று இருந்தால் இப்படி தங்கத்தினால வள செங்கிலி மூக்கத்தி இவை எல்லாம் வந்திருக்கு. ஆனால் வாசு இரும்பால இருக்கே சார் தான். அப்போ என்னது, இந்த வாசுல தங்கம் இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு துரும்பாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஆகாசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவரால் தான் செய்யப்பட்டது. ஆகையால் எல்லா பொருளையும் அவர் ஊடுருவி நிற்கிறாரையா? ஆகையால் என்ன ஆயிடுதுன்னு, பொருள்களிலையும் இருக்கார். அவர் இல்லாத பொருள் இல்லை, அவர் இல்லாத சமயம் இல்லை, அவர் இல்லாத இடம் இல்லை. எல்லா இடங்களிலையும் இருக்கார், எல்லா பொருள்களிலையும் இருக்கார், எல்லா பொருள்லையும் இருக்கார். ஆகையால் அவர் இல்லாத பதார்த்தமே உங்களால் சொல்ல முடியாது. தேசத்தினால ஒரு வரம்பு இல்லை அவருக்கு, காலத்தினால் ஒரு வரம்பு இல்லை, பொருளால் வரம்பில்லை, எல்லா பொருளையும் இருக்கார், எல்லா காலத்திலையும் இருக்கார், எல்லா தேசத்திலையும் இருக்கார். ஆகையால் தான் அவருக்கு அனந்தா அப்படின்னு பேர் வச்சு, முடிவற்றவர், எதனாலையும் முடிவற்றவர். இதான் சாஸ்திரம், தேச கால பரிச்சின்னா, தேச பரிச்சேதம் இல்லை, கால பரிச்சேதம் இல்லை, வஸ்து பரிச்சேதமும் அவருக்கு இல்லை. ஏன்னா வஸ்து பரிச்சேதம் தனியா சொல்வா சாஸ்திரங்கள் அப்படித்தான். அவர் எப்படி சொல்வார், அவருக்கு அஜஹா அப்படின்னு சொல்வார், பிறவில்லவர், அமரஹா அழிவில்லவர். அஜஹா அமரஹான்னு சொன்ன வேதம் அவருக்கு வஸ்து பரிச்சேதம் இல்லையேங்கிறதாக சிருஷ்டி பிரக்கைய ஆரம்பிச்சுடுது. அது ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாச வாயு வாயோர் அக்னே அக்னே ராபா அப்படின்னு ஆரம்பிச்சுடுது. ஆகையால் மூணு விதமான பரிச்சேதமும் இல்லாத பரமாத்மா, ஆகையால் அவருக்கு அனந்தா அப்படின்னு பேர் இருக்கணும். அதனால்தான் சொல்றார், நித்யத்வாத் சர்வகதத்வாத் தேசகால பரிச்சேதாபாவாத் அனந்தா. நித்தியமா இருக்கிறதுனாலையும் நித்தியமான அழிவில்லாமல் இருப்பதனாலையும் சர்வகதத்வாத் எங்கும் வியாபித்திருப்பதனாலையும், இங்கேத்தான் இருக்கார் இல்லை எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார், தேச கால பரிச்சேதாபாவா தேச பரிச்சேதமும் இல்லை கால பரிச்சேதமும் இல்லை ஆயால் அனந்தஹா அப்படின்னு அவருக்கு பேர் சொல்லும். இது மட்டும் இல்லை, பகவான் என்ன பண்றார், பல விபூதிகளை எடுத்துக்கிறார், விபூதிகள் உருவங்கள் அவருடைய குளோரி, வெவ்வேறு விஷமா தன்னுடைய மகிமையை காட்டுறார். இந்த மகிமையை அவர் காட்டுவதற்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்க்கணும். மகிமையினால் என்ன பிரயோஜனம், பஜனுக்கு பணங்கள் பக்தர்களுக்கு பக்தியானது ஏற்படுறது, இவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு அவரிடத்துல நம்மளுடைய மனசானது இழுக்கப்படுகிறது. அதே போலயே அவர் என்ன பண்ணார், அனந்தன் எனக்கூடியதான ஒரு பாம்பாகவும் அனன், ஏன் சார் இப்படி ஆகணும் கேட்கப்படாது, அனந்தனாக அவர் ஒரு பாம்பு வடிவமாகவும் இருக்கார். பாம்புகளுக்குள்ள பல வெரைட்டிஸ் இருக்கு, சிலவைகளுக்கு நாகம்னு பேர், சிலவைகளுக்கு சர்ப்பம்னு பேர், இவைகளுக்குள்ள அந்த விஷங்களோடு சேர்ந்திருந்தா அதுக்கு சர்ப்பங்கள்னு சொல்றார். அதே போலயே பல படைகள் இருக்குமையானால் அதுக்கு நாகம்னு சொல்றார். இவைகள்லாம் இந்த நாகங்கள் சர்ப்பங்கள் இவைகள்லாம் ஒரு ஜாதி விசேஷம், நமக்கு வெறுமன பாம்பா தெரியறதே தவிர இதுதான் நீங்க நினைக்க விடாது. நாம் உலகத்தில் பார்க்கக்கூடியதெல்லாம் அதனுடைய ரொம்ப மட்டமான ரகங்கள். சில பாம்புகள்லாம் 10,000 வருஷங்கள் இருக்கும், கோடி வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றது. ஒரு நல்ல பாம்பு இருக்க நாகப்பாம்பு, அது 10,000 வருஷம் வாழுமையானால் அதனுடைய தலையில மணி பிறக்குமா, அந்த மணி பிறந்ததையானால் அது இன்னொரு 10,000 வருஷம் இருக்கும். சாதாரணமாக குழந்தைகளுக்கு பல்லு பிறக்கிறா போல அது 10,000 வருஷம் ஆனப்புறம் அதுக்கு மணி பிறக்கும். அந்த மணி இருக்குமையானால் அது எங்கே இருக்கிற காட்டில் அது ஒழுக்க ஒரு ஒரு மைல் வரைக்கும் அதனுடைய ஒளி வீசுமா, அப்படியெல்லாம் சொல்ற. அப்படி இந்த நாகங்கள் சர்ப்பங்கள் அப்படின்னு வித்தியாசங்கள். அதுல இந்த அனந்தர் எனக்கூடியதானவர் ஒரு நாகஜாதிக்கு சேர்ந்தவர் ஆகையால் அந்த வடிவமாகவும் பகவான் இருக்கார். நமக்கு ஏதோ சர்ப்பம்னு சொன்னா கோபம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது அந்த ஜாதியில் இருக்கக்கூடியதான விசேஷமான அதுலேயும் அனந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தோட பகவானை பூஜை பண்ணக்கூடியதான ஸ்வரூபமா இருக்க. ஆகையால் சேஷரூபோ அனந்தா சேஷரூபோவா எப்படியாச்சு, இப்படி அனந்தா அப்படிங்கிற நாமாவை பார்த்தோம். அடுத்தது ஹூதா புக்கு. இதுக்கு முன்னால நம்ம சொல்லும் பொழுது விஹாய சகதிர் ஜோதிஹி சுருச்சிர் ஹூதா புக் விபு அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹூதா புக் வந்திருக்கு. போன ஸ்லோகத்திலேயே விஹாயசகதிஹி ஜோதிஹி சுருசிஹி ஹுதபுக் விபுஹு அப்படின்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால இந்த ஹுதபுக்கை பார்த்தோம். மறுபடியும் அதே நாம வருது இங்க, அனந்தோ ஹுதபுக் போக்தா சுகதோ நைகதோ கிரஜா அப்படின்னு. இங்க ஹுதபுக்குனா என்ன அர்த்தம், ஹுதம் புனக்தி இது ஹுதபுக் பார்க்க. முன்னால ஹுதம் புங்கே இது ஹுதபுக்குன்னு சொன்னேன், எந்தெந்த தேவதைகளுக்கு தாங்கள் ஆகுதியை கொடுக்கணுமோ அந்தந்த தேவதைகளுக்கு அக்னிமுகா வை தேவாக அப்படின்னு அக்னிமுகமாக அக்னியிலே நம்ம ஆகுதி போடுறோம். எது பால் தயிர் நெய் புரோடாசம் இவைகள்லாம் சக்கரமங்கள் எல்லாம் அக்னியில் போடுறோம். இந்த அக்னி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், இவைகளை எல்லாம் அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார், அவைகளை அப்படியே நீங்க எப்படி போட்டீங்களோ அப்படி கொடுக்குறாளா, இல்ல ஏன் அப்படி கொடுத்தா எல்லாத்தையும் கலந்துன்னா கொடுத்துட்டேள் நீங்க எல்லாத்தையும் கலந்துன்னா போட்டிருக்கேள், ஆகையால் அவைகள்லாம் தான் உட்கொண்டு உங்களுக்கு இந்தந்த ஸ்வரூபம் இன்னன்னார் இன்னன்னதை கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதான், அவ சொன்னா போறோம், அவளுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா போறோம். நேரம் அவங்களுக்கு கையில காசு கொடுக்காம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணாலும் சந்தோஷப்படுறாளோ அது இல்லையா, நீங்க அதே மாதிரி தான் அந்த தேவதைகளுக்கெல்லாம் கொண்டு போய் இன்னென்ன இன்னென்னார் இன்னென்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லிவிடுற. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அதெல்லாம் தான் சாப்பிட்டார். அதனால ஹுதா புக்கு அப்படின்னு சொன்னோம். எந்த தேவதையா இருந்தாலும் சரி, அது எப்படி பிதிரு தேவதைகளா இருந்தாலும் சரி மற்ற தேவதைகளா இருந்தாலும் சரி, இந்த பிதிரு தேவதைகள்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, யாரு, நம்ம முன்னோர்கள், அம்மா அப்பா காலமானவர்கள்லாம். இவளுக்கும் அந்தந்த தேவதா பதவி கிடைக்கிறது. அதை பார்க்கணும், அவ எந்த ஸ்டேஜில் இருக்கா, வசு ரூபமாகவும் ருத்ர ரூபமாகவும் ஆதித்ய ரூபமாகவும் அவ இருந்துட்டு இருக்கா. ஆதித்ய ரூபமா இருக்காருன்னா ஆதித்யன் சூரியனா இருந்து கொண்டு உலகத்தை ஒழிக்க கூடியதான சூரியன் ஒருத்தர் இருக்கார். அதே போல ருத்ரனா இருந்து கொண்டு லோகத்துல எல்லோரையும் மகிழ்விக்க கூடியதான தெய்வமா ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார். ஆனால் அவ டிபார்ட்மெண்ட்ல இவாளும் வேலை செய்கிற மாதிரி அவளுக்கு அதீனமாக இந்த பிதேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்கா. இந்த பிதேவதைகளுக்கு நாம் என்ன பண்றோம், ஸ்வதா எனக்கூடியதான பெயரோட சொல்லிட்டு இருக்கோம். தேவதைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஸ்வாகா என்றும் பிதேவதைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஸ்வதான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி ஸ்வாகா ஸ்வதா என்று இது சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அக்னிமுகமாகத்தான் கொடுத்து கொண்டே இருக்கோம். சிராதா தினங்கள்லயும் ஹோமங்கள் பண்ற அங்கேயும் ஸ்வதான தேவதைகளை கொடுத்துட்டு இருக்கோமோ இல்லையோ பிதேவதைகளுக்கு. அப்ப விவகாரம் என்னாச்சு, எந்தெந்த தேவதைகளுக்கு தாங்கள் கொடுக்கணுமோ அந்தந்த தேவதைகளை அக்னி வழியா கொடுத்துடனா அக்னி அதை ஸ்வீகரித்து தனதாக ஆக்கி கொண்டு பிறகு அவ அக்கவுண்ட்ல இவ வழக்கு என்னென்ன வந்தது என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிடுறார். அதனால இதுக்கு முன்னால சொன்ன நாமாவில ஹுதம் புனக்தி அப்படின்னு ஹுதபுக்குன்னு சொல்ற. ஆனா இப்பொழுது என்ன சொல்றாரு தெரியுமா, ஹுதம் புனக்தி ஹுதம் புங்கேன்னு சொன்னேன் ஹுதம் புனக்தி. அவர் என்ன பாயதி பாலயதி, ஹுதம்னா யாகத்தை ஹோமத்தை பாலனம் பண்ணிட்டு இருக்கார் காப்பாத்தி கொண்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். எஸ்ய ஸ்மிருத்யா ச நாமோக்த்யா தபக்ரி பூஜா க்ரியாதிஷு நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தே தமச்சுதம் அப்படின்னு பகவான் ஒரு ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. எந்த ஹோமம் பண்ணினாலும் கர்ம சாத்குண்யார்த்தம் அப்படின்னு ஜெயாதி ஹோமம் கரிஷே அப்படின்னு ஹோமம் பண்றேன். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுக்காக ஹோமம் கரிஷே அப்படின்னு விஷ்ணுர் விஷ்ணுர் விஷ்ணு அப்படின்னு பண்ணிருக்க. இது தேவதைகளுக்காக பண்ணக்கூடியதான ஹோமா இருக்கட்டும், தர்ப்பணாதிகளா இருக்கிற பித்ரு தெய்வத்தியமா இருந்தாலும் விஷ்ணு நாமஸ்மரணம். ஏன் சுவாமி ருத்ரன் நினைக்கப்படாதுன்னு கேட்கப்படாது, விஷ்ணு ருத்ரனுக்கு பேதம் நம்ம பார்க்கறது இல்ல. இந்த உலகத்தை காப்பாத்தி கொண்டிருக்கிற காலத்துல ஸ்திதி காலத்துல அதிபதியா இருக்கிறவர் மகாவிஷ்ணு. சோ அவரிடத்துல சொன்னோமையானால் அப்ப என்ன ஆகும்னர், நாம எல்லா கர்மாக்களும் சீசியரா தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பத்திரமா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியாமலே சில தோஷங்கள் வரலாமோ இல்லையோ, ஒரு மந்திரத்துல ஏதோ ஒரு எழுத்து விட்டு போயிருக்கலாம், இல்ல நீங்க வந்து நைவேத்தியம் பண்ற காலத்துல உப்பு குறைஞ்சு போயிருக்கலாம், உப்பு போடுறது மறந்து விட்டா எப்படி இருக்கும் பாக்குங்க. ஆனா என்ன ஆயிடுது, தப்பிதம் ஆயிடுது, அதுக்காக நம்ம முன்னால சாப்பிட்டு கொடுக்க கூடாது பகவான். ஸோ ஹோமத்தை பண்ணும் பொழுதோ இல்ல இது பண்ணும் பொழுதோ அவிசம் நீங்க உட்கொள்ளப்படாது, முதல் மாதம் பகவானுக்கு கொடுத்துட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணின பிறகு மிச்சம் இருக்கிறதா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப நீங்க முன்னாலேயே தெரியாது, ஒருவேளை அது பக்குவம் சரியா ஆச்சா இல்லையா, நன்ன வெந்திருக்கா இல்லையா, அதுல உப்பு சரியா இருக்கா இல்லையா, காரம் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா, உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணிட்டு ஒருவேளை தப்பா இருக்கலாம், அல்லது கர்மாவிலேயே ஏதாவது ஒண்ணு நடுவுல விட்டு போயிருக்கலாம். இப்படி இருந்ததுனால் என்ன பண்றது நமக்கும் தெரியாது, தெரிஞ்சிருந்ததுனால மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்றேன்னு வச்சுங்களேன். ஆனா விட்டு போயிடுது, நமக்கு தெரியாம போயிடுதுன்னா என்ன பண்றது, அவைகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் விஷ்ணு நாம ஸ்மரணம். அதுதான் எஸ்ய ஸ்மரண மாத்திரேட எஸ்ய ஸ்மிருத்யாச்ச நாமோக்தியா, யார நினைத்த மாத்திரத்தினால் அல்லது வாயால பேரு சொன்னாலும் எஸ்ய ஸ்மிருத்யாச்ச நாமோக்தியா தப பூஜா கிரியாதிஷு, தபசு பண்ணிட்டே இருக்கேள் பூஜை பண்ணிட்டு இருக்கேள் அற்றது மற்றது யாகாதி கிரியைகள்லாம் பண்றேள் இவள நியூனம் குறைஞ்சு போயிடுது. ஆனால் அதை சரி பண்ணணும்னா என்ன பண்றது, சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தே தமச்சுதம், அது பூர்ணமாக இடறதான் பகவான் நினைச்சு அப்பா பகவானே காப்பாத்துன்னு சொன்னேளையானால் தப்பிதமா பண்ணினாலும் குறைச்சலா பண்ணினாலும் ஏதோ ரெண்டு ஐட்டம் விட்டு போயிருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அதை புதுசாக முழுமையாக ஆக்கி தான் எடுத்துக்கிறார். இதை விட வேற என்ன சொல்ல முடியும் பார்க்கலாம். ஆகையால் அவருக்கு என்ன, ஹுதம் யாகம் பாலயதி, காப்பாத்துகிறார். ஆகையால் ஹுதபுக்கு விகுணமாக இருக்கக்கூடியதான பொருள்களையும் சகுணமாக பண்ணுகிறார். நாம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஐட்டம் விட்டு போயிருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு பண்ணுறார். எல்லா கர்மாவும் ஒழுங்காக பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். நிச்சயமாக முடியறது இல்லை. பிள்ளையார் சவிதி இன்னைக்கு 21 இலைகள்னால பூஜை பண்ண சொல்லியிருக்கு. ஏகவிம்சதி பத்திர பூஜா அப்படின்னு இருக்கு. 1 ரூபாய் இருந்தது, 2 ரூபாய் இருந்தது, 5 ரூபாய் இருந்தது, 10 ரூபாய் இருந்தது, ஒரு கட்டாக ஒரு இலையில கட்டி கொடுக்குற. சரி, 10 ரூபாய் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு பார்த்தேன்னா அதில் 2-3 இலையில் தான் இருக்கே தவிர ஒன்றும் கிடையாது. என்ன சுவாமியார் அந்த 2-3 எனக்குன்னா என்ன பேருன்னு குழந்தை கேட்டால் இவருக்கு சொல்ல தெரியல. மாசி பத்திரம் யாமே, மருவக பத்திரம் பரப்பியாமே, அர்க்க பத்திரம் பியாமி அப்படின்னு இருக்கு. சிலதுக்கெல்லாம் பேரே தெரிய மாட்டேங்கிறது, என்ன பண்ணுவேள்? அப்ப விவகாரம் என்ன, வேற வழியே கிடையாது. எது வரைக்கும் நமக்கு கிடைக்கிறோமோ அது வரைக்கும் போடுறோம். மற்றவைகளை பகவான் நாமஸ்மரணம் தான் பண்ணிக்க வேண்டியது, பகவானே காப்பாத்துன்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா நீங்க அவரை நினைச்ச மாத்திரத்தினால முழுமையாக அது எப்படி பண்ணினீங்களோ பண்ணணுமோ அப்படி பண்ணினா போல கணக்கெழுதுக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். அதான், அதனால அவருக்கு ஹுதம் புனக்தி ஹுதபுக்கு. இப்படி ரெண்டாவது நாம அனந்தோ ஹுதபுக் போக்தா முடம். அவருக்கு போக்தான்னு பேர், போக்தான உட்கொள்றவர்னு அர்த்தம். சாப்பிட்றவர் யாரோ அவருக்கு போக்தான்னு பேர். இது என்ன சுவாமி இவருக்கு போக்தான்னு பேர் வச்சிருக்கேன்? இல்லை, நியாயமா அவர் தான் போக்தா. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானசம் ஆயுத்தம் பதாம் என்னம் சதுர்விதம். ஒவ்வொருவரும் ஒரு மனிதரும் உட்கொள்றான்னு சொன்னா அது அவருடைய அனுகிரகம் தான். நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குள்ள அவர் இருந்து அப்பப்ப அவரை பசி உண்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால்தான் நம்ம உட்கொள்றோம். ஒரு 2 நாளுக்கு பசி இல்லேன்னு வச்சுங்களேன், எவ்வளவு நல்ல ஸ்வீட்டு கொடுத்தாலும் வேண்டாங்கிறான். உள்ள போற வாயில் எடுக்க வருது சார், வேண்டாம்ங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பொருள் இருந்தா போறாது, அந்த பொருளை உட்கொள்றதுக்கு உள்ளூர ஒரு சக்தி இருக்கணும். அது பரமாத்மா. அவர் தான் வைஸ்வானர ரூபமாக தான் இருந்து கொண்டு எல்லோரையும் சாப்பிடும்படி பண்ணிட்டு இருக்கார். சோ நிஜமாக போக்தா யாரு? அவர் தான் போக்தா. நான் வெறுமனே பேருக்கு நானும் சாப்பிட்டு இருக்கேங்கிறோம், அவ்வளவுதான். ஆகையால் போக்தான். இது சாதாரணமா நம்ம போக்தான்னா நம்ம என்ன பண்றோம், அன்னத்தையும் மற்ற பதார்த்தங்களையும் போக்தா உட்கொள்பவர்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜமாக போக்தா பரமாத்மா எப்படி இருக்காரு தெரியுமோன்னா, அவர் பிரகிருத்திய அனுபவிச்சுட்டு இருக்கார். பிரகிருத்தினா மாயா. இந்த மாயினால உலகங்கள்லாம் உண்டாச்சு. பரமாத்மா மாய கையில வச்சுட்டு எல்லா உலகத்தையும் தயார் பண்ணியிருக்கார். இந்த பிரகிருத்தியானது பலவிதமாக மாறியிருக்கு. எப்படி நம்ம மனசுல பல ஜென்மாக்கள்லாம் நாம் பண்ணியிருந்த புண்ணிய பாப கர்மாக்களாகவும் இந்த சம்ஸ்காரங்களாகவும் நமக்குள்ள இருக்கு. அதான் பகவான் சொல்லப்படுது, பிரகிருதி முத்துவாம் நீ யோட்சதி. அப்பா உன்னோட பிரகிருதி நேச்சர் இருக்கு பாத்தியா, அதுதான் உன்னை தூண்டிட்டே இருக்கு. நிகிரஹக்கியம் கரிஷ்யதி, இதை பண்ண வேண்டாம்னு சொன்னா நீ கேட்க போறாயா? இல்லப்பா, அவா வாழ்ந்த மனசுல என்ன ஒரு பிரகிருதி இருக்கோ, என்ன சுவாவம் இருக்கோ, அதுக்கு தகுந்த அப்பதான் பண்ண போறா. அந்த பிரகிருதி நம்மளை ஆட்டி வைக்கிறது பரமாத்மா என்ன பண்றார், அதை ஆட்டி வச்சுட்டு இருக்கார். அந்த பிரகிருதிக்கு உள்ள இருந்து கொண்டு பிரகிருதிக்கு பின்னால இருந்து கொண்டு பிரகிருத்தியே எல்லா காரியமும் பண்ணும்படி பண்றார். பிரகிருத்திய தூண்டி விடுறார். ஒரு குழந்தைய தூண்டி விடுறா போலயும் இதை படி அதை படி அப்படின்னு ஸ்கேல் எடுத்து பயமுடுத்துறா போல பண்றாரோ? அவர் வெறுமனா இருக்கார் சார், இருந்தா எல்லா காரியமும் நடக்கிறது. சந்நிதி மாத்திரேனா நம்ம சரீரத்துக்குள்ள அவர் இருந்ததுமே மனசானது சச்சார்ஜாயிடும். மனசானது கண்ணோட சேர்ந்து பொருளை பார்க்கறது, காதோட சேர்ந்து அது சத்தத்தை கேட்கறது, மூக்கோட சேர்ந்து வாசனை அறியறது, எல்லாமும் நடக்கிறது. இத்தனையும் நடக்கணுமே ஆனால் உள்ளூர ஒரு ஆத்மா இருக்கணும். இந்த மனசை ஏவக்கூடியதான ஒரு ஆத்மா இருக்கணும். ஆனா அந்த ஆத்மா மனசை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஏவல, அது இருக்கு நடக்கிறது. ஒரு காந்தக்கல் இருக்கு, காந்தக்கல்லுக்கு முன்னால் இரும்பு இருக்குமே ஆனால் தானா இரும்பு போய் எப்படி காந்தத்தோடு ஒட்டிக்கிறதோ, காந்த வந்து வாவான்னு கூப்பிடுறதோ இல்லையே, தானா இருந்து போய் ஓட்டுறதோ இல்லையோ, அதே போல இந்த பரமாத்மா இருந்த மாத்திரத்தினால அந்த பிரகிருதியானது தந்தன் காரியத்தை பண்றது. இதை பார்க்கணும். இது ரொம்ப விசித்திரமான ஒரு பதார்த்தம். இது உலகத்துல இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியல. அதனால தான் கேனோபனிஷத் பாஷ்யத்தில் வாக்கிய பாஷ்யத்தில் ஆச்சாரியால் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கார். ஒரு ராஜா இருக்க, அந்த ராஜாவுக்கு ஆகாரம் போடணும், அவரும் சாப்பிடணுமோ இல்லையோ, பசி இருக்கோ இல்லையோ, என்ன பண்ணுறது? ஆனால் ராஜாவுக்கு ஆகாரம் கொடுப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னார். என்ன சுவாமின்னார், ஜனங்கள் ரொம்ப பேர் விஷத்தை கொடுத்து விடுவார் ராஜாவுக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா. நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம் ராஜாவாக இருந்தால் என்ன ஆனந்தம் சார், ஜம்முன்னு எல்லாரையும் அதட்டலாம், கத்தியை வச்சுட்டு எல்லாரையும் கொண்டு போடலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சிம்பிளாக தான் இருக்க பார்க்கறது. ஆனால் அந்த ராஜாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ கஷ்டம். என்னாச்சுன்னா, யா பக்கத்துலேயே இருந்து விஷத்தை கொடுத்து விடுவா. அதனால் மந்திரிகள்லாம் என்ன பண்ணுவா, ராஜாவுக்கு கொடுக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளையும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். சரியாக போச்சு போங்க, முதல்ல ஒரு நாய்க்கோ பூனைக்கோ போட்டு அதுக்கு ஜீரணமாகி அது ரெண்டு நாள் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் போனால் நான் ராஜா சூடாக எதையும் சாப்பிட முடியும் அப்படின்னு ஆயிடுது. அப்போ என்னமா பண்ணுறது, ராஜாவுக்கு ஆகாரமும் கொடுக்கணும், அதே சமயத்தில் பத்திரமா இருக்கணும்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவா, ராஜாவுக்கு இலையில பரிமாறும் பொழுது பக்கத்தில் ஒரு பட்சியை உட்கார வச்சுருக்கார். அந்த பட்சிக்கு ஒரு சுபாவம் இருக்கு, என்னன்னா மனுஷியனுடைய உடம்புக்கு ஒட்டுக்கொள்ளாதான விஷம் இருக்குமையானால் அது சந்நீதியில் இருக்குமையா, அந்த கண்ணானது அடுத்த கட்டணம் சிவந்து போயிடும், முழுமையாக சிவந்து போயிடும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் போடுற காலத்திலேயே பார்த்துட்டே இருப்பான், கண்ணு சிவந்தது அந்த ஐட்டத்தை எடு முதல்ல. அப்படி அந்த ராஜாவை ரட்சிச்சு காப்பாற்றி கொண்டு இருந்தா, இப்படி ஒவ்வொரு பதார்த்தமும் அது வந்து அந்த கண்ணு கிட்ட போய் கண்ணோட தொட வேண்டாம், கண்ணுக்கு கிட்ட வந்தாலே கண்ணு எப்படி சிவந்து போறதோ அதே போல அந்த பரமாத்மா சந்நிதியில இருந்தாலே புலன்கள்லாம் தந்தன் காரியத்தை பண்றது. இதுதான் பகவான் மாயைய அனுபவிக்கிறது. ஒரு மூலையில அந்த கிராமாந்தத்தை நாலு செஞ்சு இருக்கே அங்கே ஒரு இடத்துல நெருப்பு போட்டு வச்சுப்பான், குளிர் காத்துட்டு இருப்பான். குளிர்காயிருதுன்னு வேற அர்த்தம் இங்க, ஆனா வியாபாரம் சாதாரணமா குளிர்காயிருதுன்னு நிஜமாகவே குளிர் காய்ஞ்சிட்டு இருப்பான். ஆனா அந்த நெருப்பானது எட்டி இருக்கிற வாட்டிய குளிர போக்கடிக்கிறதோ, போக்கடிக்கல, கெட்ட இருந்தா தான் குளிரை போக்கடிக்கிறது. அதே போல இந்த ஆத்மா என்ன பண்றது, தன் பக்கத்தில் இருக்கக்கூடியதான மனசுல ஒரு சலனத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மனசானது மற்ற காரியங்கள்லாம் பண்றது. அதே போலயே மாயைகளை சலனம், சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதே, அந்த மாயைகளை நினைச்சு பார்த்தாராம், ஓஹோ இந்த மாயையோட சேர்ந்து உலகத்தை பலவாக ஆவேன் அப்படின்னார், பலவாக ஆயிட்டார். அதே போலயே நாமும் சங்கல்பம் பண்றோம், அதோட சங்கல்பத்துக்கு தகுந்தா போல கிரியைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவைகள்லாம் யார் பண்றது, பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்மா, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பரமாத்மா. ஆகையால் தான் அவருக்கு போக்தா பிரகிருதி போக்யாம் அச்சேதனாம் பூங்கே, இந்த பிரகிருதியானது போக்கியமான பொருள், இது அச்சேதனமான பொருள், இந்த அச்சேதனமான பிரகிருதியை பூங்கே அனுபவிக்கிறார். அனுபவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அதை தன் தன் செயலை உலகத்துக்கு உபயோகப்படக்கூடியதான செயலை பண்ணும்படி பண்ற. உலகத்துல இத்தனை மனுஷியால் இருக்கா, அந்த மனுஷியாலாம் புண்ணியமும் பாபத்தையும் பண்ணியிருக்கா, புண்ணிய பாபத்துக்கு தக்கவாறு அவளுக்கு வாழ்க்கையில எல்லாமும் கிடைக்கணும். இன்னைக்கு நீங்க எதை உட்கொள்றீங்களோ, எங்க இருக்களோ, என்ன வசதி வேணுமோ, என்ன சுகம் வேணுமோ, அத்தனை சுகத்துக்கு தகுந்ததான புண்ணியம் நீங்க பண்ணியிருக்கீங்க, புண்ணியத்துக்கு தகுந்தாவது அந்தந்த சுகத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். இவைகள்லாம் அந்த பிரகிருத்தியினால பண்றார். ஆகையால் அவருக்கு பிரகிருதி போக்யம் அச்சேதனாம் பூங்கே ஜகத் பாலகிவா போக்தா. ஆகையால் பரமாத்மாவுக்கு என்ன பேரு, போக்தா. நம்ம போக்தான உட்கொள்பவர்ங்கிற அர்த்தத்துல நினைச்சு பார்த்தோம், அவர் உட்கொள்றது இல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஜனங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கணும், அவாவா தன் காரியத்துல சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறார், அதுதான் அவர் சாப்பிடுறது. ராஜா இருக்கார், ராஜா இந்த உலகத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார், ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிருக்கார். அவர் என்ன சார், ஹி ரூல்ஸ் ஓவர் தி கிங்டம் அப்படிங்கிற ரூல்னா என்ன பண்றது, அவாவா தன் தான் காரியத்தை பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கும்படி பண்ணிட்டு இருக்கார். அவ்வளவுதான், சௌக்கியமா இருக்கும்படி அவாவா தன் தன் காரியத்தை பண்ணி கொண்டிருந்தா ராஜாவுக்கு சந்தோஷம். அப்ப ராஜா என்ன பண்ணிருக்கார், இந்த ராஜ்யத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கார். அவர் அனுபவிக்கிறது என்ன சார், சாப்பிடுறாரா ஒன்னா, இல்ல விவகாரம் என்ன, தன்னுடைய ஆட்சியில எல்லோரும் என்ன எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் கிடைக்கும்படி பண்றார். அதே போலயே பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், இத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு புங்கே போக்தா அனுபவி அனந்தோகுத போக்தா. ரெண்டாவது சுகதா, சுகத்தை கொடுக்கிறவர். சுகத்தை அவரால் கொடுத்துருவாரா? அவருக்கு எல்லா சுவாதந்திரமும் உண்டு சுவாமி. யாருக்கு வேணும் எது வேணும்னாலும் கொடுக்கலாம். ஏன்னா பைடபரேஷன் அவர் ஆல் பவர்ஃபுல். எஸ் சர்வஜ சர்வவிது எஸ் யஜானமயம் தபஹா. நினைச்சா எல்லாருக்கும் மோட்சத்தையே கொடுத்து விடலாம் அவர். ஆனால் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பகவான் பட்சபாத்தின்னு அர்த்தம் சொல்லிடுவேன். வேண்டிய ஆளுக்கு கொடுக்குறார், வேண்டாத ஆளுக்கு தள்ளிடுறார் சார். நம்ம மாதிரி தான் சார் பகவான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அவன் என்ன பண்ணுற? அப்பா நான் யாருக்கும் என் இஷ்டமாக கொடுக்கறதில்ல. அவளுக்கு தகுதி இருந்தால் அவள் அடையிறான். ஸோ புண்ணியம் இருக்கு, புண்ணியம் இருந்தால் அவளுக்கு சுகத்தை கொடுக்குறேன். புண்ணியம் இல்லை, பாபம் இருக்கு, துன்பத்தை கொடுக்குறேன். அப்போ விவகாரம் என்ன? அவா பண்ணினதான புண்ணிய பாபத்துக்கு தக்கவாறு பகவான் சுகத்தையோ துன்பத்தையோ கொடுத்துட்டுருக்கார் சார். முதல்ல அவர் இஷ்டமாக கொடுக்குறார் சார், அவருக்கு கொடுக்க வல்லமை இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். அப்போ வேண்டிய வாழை கொடுக்குறார், வேண்டாத வாழை கொடுக்கல சார், பாரபட்சம் இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்ததாக என்ன சொன்னார்? பகவானுக்கு பாரபட்சம் இல்லை. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? யார் புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு கொடுக்கிறார், யார் பாபம் பண்ணினாலோ அவளுக்கு துன்பத்தை கொடுக்கிறார். சரியா போச்சு, பாரபட்சம் இல்லைன்னு. இப்போ என்ன சொல்றார்? இப்போ இந்த பகவான் எதுக்கு சார்? புண்ணியம் பண்ணினா சுகம் வருது, பாபம் பண்ணினா துன்பம் வருது, நடுவில் இவர் இருக்கு. இதுதான் மீமாம்சகம். அது அவ என்ன சொன்னா? கர்மாவை பண்ணிதுன்னா கர்மாவே பலத்தை கொடுக்குமே, நடுவில் ஈஸ்வரன் இருக்கு அப்படின்னு கேட்டார். இது கரெக்டாக தான் இருக்கு. சுகத்தை கொடுக்கிறவரோ துன்பத்தை கொடுக்கிறவரோ நான் பரமேஸ்வரன் சொன்னா அவருக்கு நைர்கிரண்யம் வைஷம்யங்கிற ஒரு தோஷம் வருது. வேண்டிய ஆளை கொடுக்கிறார், வேண்டாத ஆளுக்கு தள்ளி விடுறாரு சார்னு சொன்னேன். அப்படி இல்லைப்பா, அவருக்கு வந்து வேண்டியவர் வேண்டாதவர்னு கிடையாது. யார் புண்ணியம் பண்ணினாலோ அதுக்கு தகுந்தா போல சுகத்தை கொடுக்கிறார், பாபம் பண்ணினா துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. இப்போ புண்ணியமும் பாபமே பலத்தை கொடுக்கட்டுமே, இவர் எதுக்கு நடுவில்ன்னு கேட்டேன். இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு? அப்ப அந்த புண்ணியம் பண்றதுக்கு உதவுற யாருன்னு கேட்டார். நீங்க புண்ணியம் பண்ணணும், உங்களாலேயே பண்ண முடியுமா? அப்ப அந்த புண்ணியம் பண்ணும்படி பண்றதும் ஒருத்தர் இருக்காரோ இல்லையா? ஆமா, புண்ணியம் பண்ணும்படி பண்ணினார். ஸோ புண்ணியம், நம்ம புண்ணியம் பண்ணினோம், நம்ம புண்ணியம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணினார். ஹெல்ப் பண்ணினதுனால என்னாச்சு? நமக்கு புண்ணியம் சேர்ந்தது. புண்ணியம் சேர்ந்ததுமே ஓஹோ புண்ணிய பலம் பண்ணினாய், அதனால புண்ணியத்துக்கு பலமாக மோட்சத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், நன்னா இருக்கு சார். இன்னொருத்தன் கேட்டான், பாபத்தை பண்ணும் பொழுது பாபத்தையும் இவனால் பண்ண முடியுமா? பகவான் தானே பண்ணினார், பகவான் தானே தூண்டினார் பாபத்தில். இப்போ பகவானே தூண்டினார் ஐயானா, பகவானுடைய தூண்டுகோல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவன் அகிஞ்சனன், ஒன்றும் பண்ண முடியாது இவனால். ஸோ பகவான் பாபம் பண்ணும்படி பகவான் தூண்டினார் ஐயானால், அதனால நான் பாபம் பண்ணினேன் ஐயானால், அந்த பாபத்துக்கு துன்பம் ஏனா எனக்கு வறுமையானால், அப்போ அதுக்கு ரியல் கர்த்தா யார் சார்? பரமாத்மா தானே. திருப்பியும் அதே ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டான் மீமாம்சகன். இதுக்கு மேல கேள்வி கேட்டான். அவர் சொன்னார், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, பரமாத்மா உங்களை புண்ணியம் பண்ணு பாபம் பண்ணுன்னு சொல்லலேப்பா. பரமாத்மா என்ன பண்ணியிருக்கார்? புண்ணியம் பண்ணினால் சுகம் உண்டு, பாபம் பண்ணினால் துன்பம் உண்டு. ஒன்றும் பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னால ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது. உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு, ஒரு குரங்கு கையில் இருக்கு, அது பிச்சுட்டே இருக்க உன்ன. ஸோ விவகாரம் என்னன்னா, உன்னால் ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ விவகாரம் ஏதோ ஒன்று பண்ணணும். நீ புண்ணியத்தை பண்ணினியானால் உனக்கு சுகம் உண்டு, பாபத்தை பண்ணினியானால் உனக்கு துன்பம் உண்டு. இப்போ புண்ணியமும் பாபமும் இந்த ரெண்டும் நீ பண்ணலாம், ஆனால் நீ எதை பண்ணினாலும் நீ இதை பண்ணுன்னு நான் தூண்ட மாட்டேன், ஆனால் எதை பண்ணினாலும் ஹெல்ப் பண்ணுவேன் சார். பாபம் பண்ணுறப்ப ஹெல்ப் பண்ணுறல, அப்போ அது இல்லை சார், நான் உங்களை தூண்டலையே. நான் என்ன பண்ணியிருக்கேன்? நீங்கள் எதை பண்ணினாலும் நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன், ஆனால் விவகாரம் என்னன்னா, எதை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சேர்ந்தது. லைட் இருக்கு, இந்த லைட் இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது? பகவத்கீதை புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம், புண்ணியத்தை சம்பாதிக்கலாம், சீட்டாடலாம், பாபத்தை சம்பாதிக்கலாம். நீங்கள் இதை பண்ணுங்கோ இதை பண்ணப்படாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னேன்? பகவத்கீதை படித்தா புண்ணியம் உண்டு, சீட்டாடினால் பாபம் உண்டு, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் வேதத்தில். நீங்கள் எதை பண்ணினாலும் நான் ஒளி எப்படி இந்த தீபமானது எப்படி சமானமாக பிரகாசிக்கிறதோ ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கோ. பகவத்கீதை படித்தா தான் நான் ஒழிப்பேன், சீட்டாடினா ஆஃப் ஆகிடுவேன்னு சொல்கிறதா? இல்லை. அதே போலயே உங்க மனசுக்கு பின்னால பரமாத்மா இருக்கார். இந்த மனசானது தானா டிசைட் பண்றது. எப்படி டிசைட் பண்ணிட்டு இருக்க? நல்லது ஆரம்பிச்சதா சரி ஓகே அது நல்ல வழியில் விட்டார், கெட்டதை ஆரம்பிக்கிறதா கெட்ட வழியில் போயிட்டு. ஸோ விவகாரமாக அதுக்கு தகுந்தா போல இருக்கு. ஆகையால் பரமாத்மாவுக்கு பாரபட்சம் இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கணும். பரமாத்மா எப்பொழுதும் வேண்டிய ஆள் வேண்டாத ஆளுன்னு பார்க்கறது இல்லை. யார் யார் புண்ணியம் பண்ணுறாளோ அவளுக்கு தகுந்தா போல பாபம் பண்ணினா அதுக்கு தகுந்தா போல பலத்தை கொடுத்துட்டுருக்கார். பாபமும் புண்ணியமும் யார் பண்ணுறது சார், யார் ஆரம்பிக்கிறது? ஜீவன் தான் ஆரம்பிக்கிறான், ஜீவன் ஆரம்பிக்கிறான் அவன் பலத்தை அடைகிறது. ஆனால் ஜீவன் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு சகாயம் பண்ணுறவர் பரமாத்மா. அவர் புண்ணியத்துக்கு மட்டும் சகாயம் பண்ணினாலோ பாபத்துக்கு மட்டும் சகாயம் பண்ணினாலோ அவருக்கு தோஷம் வரும். ஆனால் ரெண்டுக்கும் சமான காரணமாக இருக்கார், ஞாபகம் வச்சுக்கணும். அது காரணங்களுக்குள்ள சாதாரண காரணம்னு ஒன்று. மழை பெய்யறது, மழை பெஞ்சதுல பங்களாவில் இருக்கிறவளுக்கு சுகமா இருக்கு, வெயில் இல்லாமல் இருக்கு. அதே குடிசையில் இருக்கிறவளுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கு துன்பமா இருக்கு. என்ன சுவாமின்னு பார்த்ததெல்லாம் பறந்து வெளியில் போயிட்டே இருக்கு, விவகாரம் முழுக்க அவ்வளவு மழை கொட்டினேன் என்ன பண்ணுறது, தங்க இடம் இல்லை மேலேருந்து ஜலம் கொட்டின்ட்டே இருக்க, மழை வேண்டியது தானே நான் இவர் வேண்டியது தானேங்கிறார், அவர் வேண்டாம் சார் எனக்கு இருக்க இடம் இல்லைங்கிறான். ஒரே மழை சாதாரணமாக இருந்த போதிலும் ஒருவருக்கு புண்ணிய சுகத்தை கொடுக்கறது ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கறது ஒரே சமயத்தில். கிராமாந்திரத்தில் போய் பார்த்தாலேயானால் மழையானது அவன் எந்த வயலில் பாதி முளைச்சு இருக்கோ அவன் வந்து மழை வேணும் வேணும்பா, நல்லதாக நல்லா வளர்ந்த கதிர் போட்டிருக்கு அதை வந்து மழை வேண்டாம் சார்மா, என்னடா இவனுக்கு போட்டதா நம்ம சொல்ல எல்லாம் கெட்டு போயிடும், அவனுக்கு மழை நல்லா இருக்கும். காரணமாக இருந்தாலும் அந்தந்த அவதுக்கு தகுந்தா போல வரும். இப்போ ஒருத்தர் கேட்குறார் சார், ஒருத்தன் மனசில் பாபம் இருக்குது சார், அவன் பகவான் அந்த லைட்டு போட்டாலும் என்ன பண்ணிட்டு இருக்கார், மறுபடியும் பாபத்துக்கு மேலே பாபம் தானே பண்ணிகிட்டே இருக்க போகிறான், அவன் என்னைக்கு சார் திருந்துவான்னு ஒருத்தர். பாபம் இருக்கிறவன் பாப வாசனையினால் பாப கர்மாக்களை தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறான், புண்ணியம் இருக்கிறவன் புண்ணிய வாசனையினால் பழைய வழக்கத்தினால புண்ணியத்தை பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ பாபம் பண்ணிட்டு இருக்கிறவன் பாப வாசனையினால பழைய வழக்கத்தினால பாபத்தையே பண்ணி கொண்டிருந்தானே, ஆனால் மேலும் மேலும் பாபத்தை அடைஞ்சு மேலும் மேலும் கெட்ட பிறவியே அனுபவித்துக் கொண்டிருப்பானே, அவனுக்கு வழியே இல்லையோ, பகவான் அவர் அப்படி நரகத்திலேயே தள்ளிவிடுவாரோ? இல்லைப்பா, நான் என்ன பண்றேன் தெரியுமாண்ணா, வெறுமன பாப்பிட்டாலை மட்டும் உலகத்தில் சிருஷ்டிக்கல, நல்ல வாழையும் சிருஷ்டி வச்சிருக்கேன், நல்ல வாழையும் அங்கெங்கே வச்சிருக்கேன். அப்படி நல்லோர்கள் குறைஞ்சி போயிடுதுன்னா நானே பிறக்கிறேன், ராமான அவதாரமாகவும் கிருஷ்ண அவதாரமும் நானே பிறக்கிறேன். இது போல பிறந்ததை ஆனால் பக்தால் என்னிடத்துல அட்ராக்ட் ஆற, அவ என்னோட சேர்ந்து சுத்தமான ஒரு மனசோட சேர்ந்துருக்க, அப்ப அவளோட சேர்ந்தவ அவளுடைய சம்பர்க்கம் இருந்த கெட்டவனா இருந்தாலும் என்ன ஆறது, அவன் மனசில் இருக்கக்கூடியதான கெட்ட குணங்கள் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா சஸ்பெண்ட் ஆறுது அவ்வளவு. அப்ப சஸ்பெண்ட் ஆனதுமே இப்ப நல்ல கர்மாக்களை பண்றானோ இல்லையா, நல்ல கர்மாக்களை பண்றதுமே நல்ல வாசனை வந்தாச்சு, திரும்பி முன்னுக்கு வரலாம். ஆகையால் நம்ம மதத்துல யாரும் எப்பொழுதும் அழிஞ்சு போயிட்டான் டோட்டலா போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. பகவான் சாதாரண காரணமாக இருந்த போதிலும் புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் புண்ணிய கர்மாக்களுக்கு சகாயம் பண்ணி அவளை புண்ணிய கர்மாக்களை பண்ண வச்சு உயர்ந்த லோகத்துக்கு அழைச்சின்னு போறார், பாப கர்மாக்களையும் பண்ணும் பொழுது அவளுக்கும் பாபத்துக்கு தகுந்தா போல பலத்தை கொடுக்கிறார். பாபமே இருக்கக்கூடியதான மனிதர்கள் கூட அவளுக்கு நல்ல வழியில திருந்ததுக்கு வேண்டியதான வசதியும் கொடுக்கிறார். அந்த வசதியும் கொடுத்தா நம்ம உபயோகப்படுத்திக்கலன்னா என்ன சார் பண்றது, அதை கொண்டும் பண்ண முடியாது. ஆகையால் விவகாரம் என்ன, இத்தனையும் பகவான் பண்ணிருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, சுகதஹா. அதான் பாருங்க, பக்தானாம் சுகம் மோட்ச லட்சணம் ததாதி இது சுகதா, பக்தாளுக்கு சுகம் மோட்ச லட்சணம் மோட்சஸ்வரூபமான சுகத்தை கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு சுகதா. சரி, இன்னத்தர் சொன்னார் அனந்தோகத போக்தா சுகதா, இந்த போக்தா சுகதான்னு இருக்கோ இல்லையா, இந்த சம்ஸ்கிருதத்தில் போக்தா சுகதான்னு இருந்தாலும் அப்படிதான், போக்தா அசுகதான்னு பிரித்தாலும் போக்தா சுகதா தான் ஆயிடும். என்ன சாரி, அனந்தோத போக்தா அசுகதா நைகதோ அக்ரஜா அப்படி படிக்கலாமோ இல்லையோ. இப்போ அசுகதான்னு என்ன அர்த்தம், துன்பத்தை கொடுப்பவர். என்ன சார் பரமாத்மா போய் துன்பத்தை கொடுக்குறேன்னு அங்கில்ல, துன்பத்தை அழிப்பவர். இந்த தான் ஒரு சப்தம் இருக்கு பார்த்தால, அது ததாதீதி தஹான்னு சொல்லலாம், வித்யதீதி தஹான்னு சொல்லலாம். துன்பத்தை அழிப்பவர் அதுவும் சொல்லலாம், சுகத்தை கொடுப்பவர் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அதான் பக்தானாம் சுகம் மோட்ச லட்சணம் ததாதி இதி சுகதா. அதுக்கு பிறகு அசுகம் வியதி கண்டயதி இதி வா அசுகதா. அசுகம் துன்பத்தை வியதி கண்டயதி. மனுஷியாளுக்கு துன்பம் வரும்பொழுது என்ன பண்ணணும்? ஆபதுகின் கரணீயம். கவலை வந்து என்ன பண்ணும்? மரணம் அம்பராயாக சரணயுகலம். அந்த பகவானுடைய சரணயுகத்தை தியானம் பண்ணணும். கவலை வந்துருத்தேன், கவலை வந்துருத்தேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு அழுதுண்டே இருந்த ஒரு காரியம் ஆகாது. என்ன பண்ணும்? அழுகையை நிறுத்து பகவானை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. உங்க மனசுல வழி பிறக்கும். வேற யாரும் கொண்டு வந்து கொடுக்க சொல்ல வேண்டாம். பகவான் இடத்துல தியானம் பண்ணிடலாம். இது போல துன்பம் வந்துருத்த என்ன பண்ணுவோம் தெரியலையப்ப, அம்மா கற்பகாம்பால் காப்பாத்து அப்படின்னு சொன்னிடல போறோம். நிஜமாக சொல்லிட்டு மனசுல தியானம் பண்ணிடலாம், அது நடக்கிற போல நடக்கும், அது உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். ஆகையால் சுகதா. அதுக்கு பிறகு நை கஜா. பகவான் என்ன பண்ணினாரா? யதா யதா தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் தர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாம்யஹம். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இந்த பக்தர்களுடைய சங்கை குறைஞ்சு போறதோ, தர்மமானது ரொம்ப குறைஞ்சு போயிடுறதோ, அதர்மம் ஜாஸ்தி ஆறுதோ, ஜனங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடியதான சந்தர்ப்பங்கள் குறைஞ்சு போறதோ, அப்பொழுது தான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தானா அவதாரம் பண்ணிட்டு இருக்கார். பல அவதாரங்கள் நமக்கு சாதாரணமாக, மீனாக அவதாரம் பண்ணினார், ஆமையாக அவதாரம் பண்ணினார், நரசிம்மனாக அவதாரம் பண்ணினார், வாமனாக அவதாரம் பண்ணினார், பரசுராமனாக அவதாரம் பண்ணினார், தசரதராமன் அவதாரம் பண்ணினார், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, பல பல அவதாரங்கள் உண்டு அவருக்கு. ஆனா ஒரு ஸ்வரூபமா இருக்கும் பொழுது இருக்கிறவரே பல உருவங்களை எடுத்துட்டு அத்தனை விதமாக காணப்படுகிறார். அதனால எதுக்கு? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி யுகே யுகே. அப்பப்ப தர்மத்தை நிலைநாட்டணும், இது ஒண்ணுத்தான் முக்கியமான காரியம் அப்படின்னு வேண்டிட்டு இருக்க. அதனால நை கஜா ஒன்றாக பிறக்கல, பலவாக பறந்துட்டே இருக்கார். அது மட்டும் இல்லை சார், பரவாக பறந்தது மட்டும் இல்லை, அக்ரஜா முதல்ல பிறந்தவர். முதல் நாம சொல்லும் பொழுது அனந்தகாங்கிறப்ப அவருக்கு பிறவி இல்லை. முதல் நான் என்ன சொன்னேன்? பிறவி இல்லை, அழிவில்லை. இப்ப என்ன சொல்றேன்? பிறக்கிறாருங்கிற சார். ஒரு மணியில மாத்திட்டு இல்லைன்னு சொல்லப்பட விவகாரம் என்னன்னா, அவருக்கு நிஜமா பிறவி இல்லை சார், அந்தந்த சமயம் பிறந்தா போல காண்பிக்கிறார், உருவத்தை தான் எடுத்துட்டு இருக்கார், ஒரே ஸ்வரூபந்தான், இப்படி பிறந்தா போல காட்சி அழிக்கிறார். எதற்காக? அப்படியாவது நம்ம அவர் தெரிஞ்சு போமே, நம்ம மனசுல அவர் திரட்டுமே. அக்ரே ஜாயதே அக்ரஜா ஹிரண்ய கர்ப்பா ஹிரண்ய கர்ப்ப சமவர் சதாக்ரே பூதசாதீத் அப்படின்னு வேத மந்திரங்கள்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்ப வடிவமாகனார். ஹிரண்ய கர்ப்பர்னா என்ன சார்ந்தது? தங்கத்தை வயத்துல வைத்துக் கொண்டவர். ஹிரண்ய கர்ப்பங்கிற பதத்துக்கு ஹிரண்யம்னு தங்கம், கர்ப்பம்னா வயிறு, வயத்துக்குள்ள தங்கத்தை வச்சுருக்க. என்ன சார் வயத்துக்குள்ள தங்கத்தை? தங்கத்தை மூழ்கிட்டாரா என்ன? ஏது ஒன்றும் தெரியலையே. அதான் விராட்டுங்கிற ஒரு தங்கத்தை ஹிரண்ய கர்ப்பராக வைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றது. ஆகையால் அவருக்கு அக்ரஜா அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வரக்கூடியத நாமக்கள் அரண் வெண்ணத்ததா மனுஷி லோகாதிட்டா நம் அத்புதா. இந்த நாமக்களை நான்